திருப்பி கொள்ளுங்கள், 2:4 5வது அதிகாரம். அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய நிற்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. 7வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரையும் வாசிங்க. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்னி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. அக்கினி இறங்குறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தரையிலே முகம் குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி தேவனுடைய மகிமையை தேவனுடைய மேகத்தை கண்டு ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தேவனை துதித்தார்கள், அவரை கனம் பண்ணினார்கள், அவருக்கு முன்பாக விழுந்தார்கள் என்று சொல்லி என்னும் அங்காளி வேறு வசனங்களில் இருக்கிறது இல்லையா? நான் மோசே வனாந்திரத்தின் ஊடாக கடந்து வந்தது எப்படி, அல்லாவிட்டால் வனாந்திரமும் வாழ்க்கையும் என்ற தலைப்பிலே ஒரு சம்பவத்தை இந்த நாளிலே பேச வேண்டும் என்று சொல்லி வெறுவரு முயற்சியாக விருப்பத்தோடும் ஆவலோடும் நான் யாத்ராமத்துக்குள்ளே போய் நான் முதல் அதிகாரத்தில் இருந்து எப்படி 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 சம்பவங்கள் நடந்தது, தேவன் எப்படி நடந்து கொண்டார், மோசே எப்படி நடந்து கொண்டார், ஜனங்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று சொல்லி அப்படி பார்த்து கொண்டு வருகிற பொழுது ஒரு பிரசங்கத்துக்குள்ளே இந்த 40 வருஷத்தையும் அடக்க முடியாமல் போயிட்டது. இது எப்படி ஒரு பிரசங்கத்துக்குள்ளே கொண்டு வருகிறது என்பது எனக்கு பிரச்சனையாகிவிட்டது. அப்படியே நான் இந்த சிந்தனையிலே அந்த காரியத்தை வைத்து கடந்து செல்லுகிற பொழுது தேவன் என்னும் ஒரு விதத்திலே திருப்பினார். அவர் எனக்கு மேகத்தை பழியேற்பாட்டில் அந்த வனாந்திர வாழ்க்கையிலே மேகமானது தேவனுடைய மகிமையானது தேவனுடைய பிரசன்னமானது எப்படி அவர்களை வழிநடத்தி சென்றது என்ற அந்த திசையிலே என்னை நடத்தினார். ஆனால் இங்கே விருதத்தின் ஏக்கமும் விருப்பமும் எப்படி இருந்தது என்று சொல்லினால் வனாந்திரத்திலே தேவ ஜனத்தை தேவன் எப்படி நடத்தி சென்றார். வனாந்திரம் என்பது சும்மா ஒரு இடமல்ல. அதையும் 40 நாளுக்கு பதிலாக 40 வருஷங்கள் கடந்து செல்வது இலகுவான காரியம் அல்ல. இதற்கூடாக ஜனம் ஒரு கூட்ட ஜனம் எப்படி தேவனோடு நடந்து சென்றார்கள் என்பதை பார்க்க நான் விரும்பினேன். ஆனால் தேவன் மேகத்தின் பக்கமாக திருப்பி இந்த 40 வருஷத்திலே மேகம் தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய வல்லமை எப்படி அவர்களை நடத்திட்டு என்பதை குறித்து நான் பார்க்கின்ற நாள் விரும்புகிறேன். சாலமோன் இடத்திலே தேவன் கேட்டார், உனக்கு என்ன வேணும், இந்த ஜனக்கூட்டத்தை நடத்தி செல்வதற்கு உனக்கு என்ன வேணும்? அந்த இடத்துல அவன் என்ன தெரியுமா கேட்டான், ஆண்டவரே இந்த ஜனத்தை நான் நடத்துவதற்கு ஞானத்தினால நிறைங்கப்பா, பணம் வேணா ஆண்டவரே, ஆண்டவரே கோல்ட் வேணா ஆண்டவரே, படிப்பு பட்டம் வேணா ஆண்டவரே, என்னுடைய திறமை வேணா ஆண்டவரே, எனக்கு வேண்டியது இந்த ஜனத்தை சரியாய் நடத்தி செல்வதற்கு தேவனே உம்முடைய ஞானத்தை தாரும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த ராஜாவாகிய சாலமோன் சரியான ஒரு முடிவை எடுத்துக்கொண்டான் இல்லையா? இவன் வேற ஒரு காரியத்தை கேட்டிருந்தா அவனுடைய வாழ்க்கையில அவன் தில்லுமுள்ளப்பட்டிருக்க வேண்டும் பாருங்க. அது இஸ்ரவேல் ஜனத்தை நடத்துவது என்பது சும்மா காரியமே கிடையாது. அவங்க ரட்சிக்க முறுமுறுக்கிறார்கள் இல்லையா, சாப்பாட்டுக்கே பேசுவாங்க இல்லையா. இவங்களை நடத்துவதற்கு சாலமோன் தேவனிடத்தில் கேட்டது என்ன தெரியுமா? உம்முடைய ஞானத்தை எனக்கு தாங்கப்பா. ஆனா இந்த மோசேயை தேவன் அழைக்கிற பொழுது மோசே என்ன தெரியுமா கேட்ட ஆண்டவரே, எகிப்துக்கு நான் போ, எப்படி உம்முடைய நாமத்திலே நான் அவர்களுக்கு விளங்கப்படுத்துவது என்பதை பொறுத்து ஆண்டவர் சொன்னார், ஒரு கோல் உன்னுடைய கையில் இருக்கு, கோலை போடு, இந்த கோலை கொண்டு அங்கு காட்டு, இப்படி செய், இப்படி செய், இப்படி அற்புதங்களை நான் நடத்துவேன் என்று சொல்லி அந்த கோலையும் அவருடைய கையிலே கொடுத்து மோசேயை தெரிந்தெடுத்து அவர் அனுப்பிவிட்டார் பாருங்க. ஆனா காலப்போக்கிலே மோசே கண்டுகொண்ட பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த கோலை விட உம்முடைய பிரசன்னம் எனக்கு முக்கியமானது. நான் யோசித்தேன், சாலமோனுடைய வெற்றிகரமான முடிவு எப்படி இருந்தது தெரியுமா? அவன் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த ஞானம். ஆனா மோசே தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? ஆரம்ப ஊழியத்திலே ஒரு கோல், அந்த கோலோட ஒரு ஜனக்கூட்டத்தை நடத்தி செல்வதற்கு அவர் கடந்து செல்லுகிறார். கால போக்கிலே அந்த ஜனங்கள் அவரை போட்டு உருட்டி உருட்டி எடுத்ததுல ஒரு சந்தர்ப்பம் வருகிற பொழுது மோசே என்ன தெரியுமா ஆண்டவரிடத்தில் கேட்டார், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் வேணும், ஆண்டவரே உம்முடைய சமூகம் வேணும், ஆண்டவரே எனக்கு கோலம் வேணாம், ஒருத்தனும் வேணாம், ஆண்டவரே எனக்கு வேண்டியது உம்முடைய சமூகம், ஆண்டவரே இந்த சமூகம் எனக்கு முன்பாக போக வேண்டும் அப்பான்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? இந்த மோசே அப்படி கேட்கிற பல இடத்தை இந்த நாளிலே பார்த்து தேவனுடைய மேகம் எப்படி இறங்கி எப்படி அவர்களை வழிநடத்தி சென்றது என்பதையும் பார்த்து நாம் கடந்து செல்லலாம் நான் விரும்புகிறேன். நான் நம்புகிறேன் சீக்கிரத்திலே நான் இதுக்காக கடந்து சென்று விடுவேன் சொல்லி. ஆகவே யாத்ராகமம் 14 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. யாத்ராகமம் அதுக்குள்ளே நூலை போட்டுக் கொள்ளுங்கள், அதுக்குள்ளே தான் நாம் அநேக வார்த்தைகளை பார்க்க போகிறோம். யாத்ராகமம் 14 அதிகாரம். அதிலே 20-21 வாசிங்க.
அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் இராம் முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், அப்பொழுது கர்த்தர் இராம் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார், ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று.
இது இந்த வசனத்துக்கு வருவதற்கு முன்பதாக பெரிய ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன தெரியுமா? எகிப்தில இருந்து ஜனக்கூட்டம் வனாந்திரத்தின் வழியாக வந்து கொண்டு இருக்கிற பொழுது பின்பாலே பார்வோனுடைய படையொண்டு அவர்களை திரட்டி கொண்டு வருகிறது. ராணுவ கூட்டம் நான் சுருக்கமாக சொல்லி அந்த வசனத்தை விளங்கப்படுத்துவதற்காக அவர்கள் வந்து கொண்டு இருக்கிற பொழுது அவர்களுக்கு முன்பாக பெரிய சிவந்த சமுத்திரம், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, சிவந்த சமுத்திரம் அவருடைய பாதையை அடைத்தபடி நிற்கிறது. இவர்களுக்கு பின்பாக என்ன செய்கிறது தெரியுமா? அந்த ராணுவ கூட்டம் பெரிய ரதங்களோடு வந்து நிற்கிறார். அக்கம் பக்கம் இவர்கள் போறதுக்கு சந்தர்ப்பம் கிடையாது. இந்த நேரத்தில் இந்த ஜனங்கள் எல்லாம் மோசே பக்கமா திரும்பினாங்க. மோசே என்ன செய்தா தெரியுமா? ஆண்டவர் நோக்கி பார்த்தார். ஆண்டவர் சொன்னார் என்ன தெரியுமா? நீயே என்ன நோக்கி பார்க்கிற? ஆச்சரியமான கேள்வி இல்லையா? ஆண்டவர் கேட்க, நீயே என்ன நோக்கி பார்க்கிற? உண்ட கையில தானே கோல் இருக்குது. சில பேருக்கு தேவனுடைய அதிகாரங்களையும் பாவிக்க தெரியாது பாருங்க. சில பேருக்கு கொடுக்கப்பட்டாலும் அதை பாவிக்க தெரியாது இல்லையா? மோசே என்ன செய்கிறார்? மோசே ஆண்டவரை நோக்கி, அதை விட மோசே செய்த அற்புதங்களை போல இன்று வரைக்கும் யார் செய்யல பாருங்க, யாருமே செய்யல பாருங்க. அப்படி இருந்து மோசேக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன செய்வது என்று சொல்லி தெரியாம போயிட்டு ஜனங்கள் எல்லாம் மோசையை பார்த்து பல் நிறைய இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க. அங்க இருந்து வாழ்றத விட்டுட்டு இங்க கொண்டு வந்து எங்களை அழிய பண்ண போறியான்னு சொல்லி அவங்க மோசைக்கு விரோதமா எழுப்பிட்டாங்க பாருங்க. மோசை என்ன, கோலை நீட்டி ஆண்டவர் கோலை எடுத்து நீட்டணும்னு சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிரிந்து விட்டது. அதற்கு மேல் வசனங்கள்ல பாட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இன்றைக்கு நான் கர்த்தர் என்பதை காண்பிப்பேன் சொல்லி ஆண்டவர் சில வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு வருகிறார். நான் தேவன் என்றதை இன்றைக்கு உங்களுக்கு நான் நிரூபிக்கிறேன் சொல்லி போட்டு இந்த இவ்வளவு நாளும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்துக்கு ஊடாக நடத்தி வருகிற பொழுது இந்த தூதனை குறித்து நாம் பார்க்கல. இந்த இடத்துல வந்த வருகிற பொழுது என்ன தெரியுமா நடக்கிறது? முன்பாக கடந்து சென்ற தூதன் அவன் பின்பாக வந்து நின்றான் சொல்லி அதுல இருக்குது. இவ்வளவு நாளும் என்ன செய்கிறான்? தூதன் ஒரு கூட்ட ஜனத்துக்கு முன்பாக ஒரு கூட்டம் நடந்து சென்று கொண்டு இருக்கிறான். ஒரு தூதன், அந்த தூதன் என்ன செய்யறான் தெரியுமா?
பிரச்சனையை ஆண்டவரோடு மோசே பேசி ஆண்டவருக்கு பிரச்சனை பண்ணுங்கன்னு எனக்கு தூதன் என்ன செய்யறான், கிரகிரன்னு சொல்லி வந்து இஸ்ரவேல் ஜனக்கூட்டத்துக்கு பின்பாகவும் எகிப்திய ராணுவத்துக்கு நடுவிலையும் அவன் நின்றான். அவன் வருகிற பொழுது இந்த மேகம் இருக்கிறது பாருங்க, இந்த மேகஸ்தம்பம் அது எப்பவும் மேல நின்று கொண்டே இருக்கு. இந்த இஸ்ரவேல் ஜனத்து கூட்டத்துக்கு பக்கத்துல எப்பவும் அந்த மேகஸ்தம்பம் நின்று கொண்டே இருக்கு. அந்த மேகஸ்தம்பம் என்ன செய்து தெரியுமா, அதுவும் அந்த தூதனோடு வந்து இங்கால என்ன செய்துட்டு, இந்த தூதன் வந்த இடத்துக்கு அந்த மேகஸ்தம்பம் வந்து இறங்கிட்டு, இறங்கின உடனே என்ன தெரியுமா நடந்துச்சு, இவ்வளவு நாளும் இரவை பகலாக்கி காண்பித்த இந்த மேகஸ்தம்பம் இந்த இந்த ராணுவ அதிபதிகளுக்கெல்லாம் ஒரு ஆள் ஒரு ஆள் பார்க்க முடியாத ஒரு இருட்டுக்குள்ளே அது கொண்டு வந்துட்டு, இந்த மேகஸ்தம்பம் செய்த காரியம் இது இல்லையா, இந்த மேகஸ்தம்பம் என்ன செய்திருச்சு, இஸ்ரவேலருக்கு நன்மை வழங்கின அந்த மேகஸ்தம்பம் எதிர்களிடத்திலே கடந்து போகிற பொழுது அது எப்படி ஆயிட்டு தெரியுமா, அவங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாமலும் இஸ்ரவேல் ஜனக்கூட்டம் சிவந்த சமுத்திரத்தை கடந்து செல்லும் வரைக்கும் அவர்கள் அதுக்கிலே வர முடியாத அளவுக்கும் இந்த மேகஸ்தம்பம் இந்த தூதன் அவர்கள் மத்தியிலே நின்று கொண்டு இருந்ததை நாம் இந்த வசனத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மேகஸ்தம்பம் அது இஸ்ரவேலரை வனாந்திரத்திலே நடத்தி வந்த ஒரு தேவனுடைய வல்லமை, ஒரு தேவனுடைய பிரசன்னம், அது இறங்கும், அது அப்பப்போ அது தேவையான நேரத்துக்கு வந்து இறங்கும் பாருங்க, திடீரென்று அது திரும்ப போய்விடும் பாருங்க. நான் நம்புகிறேன் தேவனுடைய ஜனக்கூட்டத்துக்கு முன்பாக ஒவ்வொரு ஜனக்கூட்டத்துக்கு முன்பதாகவும் ஒரு தேவதூதன் நடந்து கொண்டு இருக்கிறார். நீ காண்றியோ காணலையோ ஒரு மேகஸ்தம்பம் அந்த ஜனத்து கூட்டத்துக்கு முன்பதாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சில பேர் விரும்புவார்கள் நான் கண்டா தான் அதை நம்புவேன்னு சொல்லி. ஆவியான தேவனுக்கு ரூபம் கிடையாது, ரூபமே கிடையாது. நான் பின்னால பார்க்கிற வசனங்கள் அந்த இடத்துல வருவோம்னு சொல்லி நினைக்கிறேன். ஆவியான தேவனுக்கு ரூபம் கிடையாது, தேவனுடைய வல்லமை உணர்ந்து கொள்ள முடியும். மேகஸ்தம்பத்தை தேவனிடத்தில் நீ கேட்டுனா அந்த மேகஸ்தம்பத்தையும் தேவன் காட்டுவார். ஏன் தெரியுமா, மோசே இந்த வனாந்திர வழியிலே என்ன கேட்டுக்கணும், மூன்று காரியத்தை தேவனிடத்திலே கேட்கிறான். இந்த மூன்று காரியமும் தான் அவனுடைய ஊழியத்தினுடைய வெற்றிக்கு அது காரணமாய் அமைந்திருக்கும் சொல்லி நான் நம்புகிறேன். என்னுடைய நம்பிக்கை ஆண்டவர பிதாவாகிய தேவனை நோக்கி அவன் கேட்கிறது மூன்று காரியம் தேவனிடத்திலே கேட்கிறான். அந்த காரியத்தை நாம் இந்த நாளில் பார்த்து கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். 34வது அதிகாரம், யாத்ராகமம் 34வது அதிகாரம் ஒன்றில் இருந்து 9 வரையும் வாசிங்க.
கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பனைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பனைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோட ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது, இந்த மலையின் சௌமியத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். அப்பொழுது மோசே முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் மீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவன், ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறது என்று கூறினார். மோசே தீவிரமாய் தலைமட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றார்.
ஆண்டவர் இந்த இடத்துல மோசேக்கு என்ன தெரியுமா சொல்றாரு, மோசே திரும்ப ஆண்டவரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த சில பிழைகள்னால திரும்பவும் மோசே ரெண்டு கற்களை செய்து கொண்டு திரும்பவும் போக வேண்டியா போயிட்டு, ஆண்டவர் அப்ப எப்படி சந்திக்கிறது, எங்க சந்திக்கிறேன்னு சொல்லிட்டாரு, நீ மலைக்கு வா, நாங்க சந்திக்கிறேன், வேற ஒருத்தரும் வரக்கூடாது. ஆச்சரியம் என்ன தெரியுமா, வேற யாரும் அங்க வரக்கூடாது, எல்லாரும் ஆயத்தப்பட்டு இருக்கணும், மலைக்கு கீழே நிக்கணும். இந்த மலையில, இந்த மலையில ஆடு மாடு கூட மேயக்கூடாது. தேவனுடைய பிரசன்னத்தினுடைய கனம் இங்கதான் இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னத்தின் மகிமை இங்கதான் இருக்கிறது. இன்னைக்கு இந்த இடத்துல நான் எனக்கு வசனம் வசனமாக சில காரியங்கள் சொல்லி சில காரியங்கள் விளங்கப்பட்ட எனக்கு விருப்பம். ஆனா நான் என்னுடைய கருப்பொருளுக்கு சீக்கிரமாக போறதுக்கு பதிலாக இதை நான் சீக்கிரமாக சொல்லிட்டு போறேன். இதுக்குத்தான் சொல்றது என்ன தெரியுமா, ஆராதனை நேரத்தில் பிரசன்னம் இறங்குகிற நேரத்தில் அதற்குரிய மரியாதையை நாம கொடுக்கணும், அதற்குரிய கனத்தை நாம கொடுக்கணும், அதற்குரிய பயத்தை நாம கொடுக்கணும். அன்னைக்கு ஆடு மாடு கூட தெரியக்கூடாதுன்னு சொல்லிச்சுன்னா இன்னைக்கு மனுஷர்களும் தெரியக்கூடாது. இதுதான் பலிபடத்துக்கும் தேவனுடைய பிரசன்னத்திற்கும் இருக்கிற பயம் பக்தி என்றத நாம இந்த இடத்துல விளைவிக்கணும். சில வேளைகளில் சில காரியங்கள் புரியாது, சில காரியங்கள் ஏன் எதுக்குன்னு சொல்லி விளங்காது. ஆனா தேவனுடைய பிரசன்னத்துல நாம விளையாடாத படிக்கு நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும், நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும். ஆண்டு முடிச்சினார் ஆடு மாடு கூட வரக்கூடாது, மோசே நீ மாத்திரம் தான் மலைக்கு வரணும், வேற யாரும் வரக்கூடாது. வேற யாரும் வரக்கூடாது மோசே சொல்லி ஆண்டவர் சொன்னார் தெரியுமா. இந்த இடத்துல சில காரியங்களை நான் ஸ்பாட் பண்ணி சொல்லிட்டு போறேன். சில வேலைகளை நீங்க யோசிக்கலாம், என்ன தாசன் இப்படி நேரே அந்த காரியங்களை பேசுறீங்கன்னு சொல்லி நான் சொல்றேன். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் சபையினுடைய வாழ்வுக்கும் உங்களுடைய நன்மைக்கும் பேசுற என்ன தெரியுமா, ஆராதனை நேரத்தில் நீங்க யாரும் ஆராதனைக்கு நடந்து திரிகிறத குறைச்சிருங்க. அது உங்க பிள்ளைங்களுடைய காரியமாக இருக்கலாம், உங்களுடைய எந்த காரியமாக இருந்தால் நீங்க இந்த விஷயத்துல என்ன கோபிச்சாலும் அதுல எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னு சொல்லிச்சுன்னா நான் வந்திருக்கு இந்த காரியத்தை குறித்து போதிக்கிறதுக்கு. ஆகையினால நீங்க ஆராதனை நேரங்களில் நடந்து திரிகிறது எல்லாத்தையும் குறைச்சிருங்க. உங்க வீட்டில் நடந்து தெரியுங்க, நல்ல நீங்க வருகிறது 2 மணிக்கான ஆராதனை செய்யறதுக்கு, இந்த 2 மணிக்காலத்துல நீங்க 1 மணிக்காலம் நடந்து தெரிஞ்சீங்கன்னு சொல்லிச்சுன்னா தேவனுடைய பிரசன்னத்தின் கனத்தை நீங்க எங்க கொடுக்கறீங்க. நான் போன முறை இந்த அனுசரி ஆராதனைக்கு பாஸ்டருக்கு ஜெபம் பண்றதுக்கு நான் முன்னு கடந்து வந்தேன். நான் அடிக்கடி கூடுதலாக இந்த அனுசரி ஆராதனை இந்த காரியத்தை நான் செய்யறேன். அன்னைக்கு எனக்கு சரியான பயம் வந்துட்டு ஏன் தெரியுமா, ஆராதனை என்பது ஒரு ஒரு ஆசாரியனை கீழே ஒரு ஒழுங்கு கீழே நடத்தப்படுகிறது உண்டு. இதெல்லாம் அவருக்கு தெரியாது, இப்படி நாம செய்வோமான்னு சொல்லி நான் யோசிச்சேன். சில வேளைகள் நான் இந்த ஒழுங்கு ஏதும் குழப்பி கிளப்பி விடணும். நான் நன்மைக்காக வேண்டி நாம போகிறோம், நல்ல காரியத்தை தான் செய்ய போகிறோம், ஆனா ஆராதனையுடைய ஒழுங்கினாத குழப்பிடணும் என்ற ஒரு பயம் எனக்குள்ள அன்றைக்கு வந்துச்சு. ஆனாலும் நான் சொன்ன ஆண்டவரே, நான் நல்ல காரியத்தை நான் செய்ய போறேன், நான் ஒண்ணு ஆராதனையில தீமையாக எதுவும் நான் சொல்லவும் போகல, நான் பேசவும் போகல ஆண்டவரே, ஆனா நான் நன்மையை தான் சொல்ல போறேன், எங்களை போதையில ஆசீர்வதிக்கிறார், நாங்களும் நாங்கள போதையில ஆசீர்வதிக்க போறோம். நான் அப்படி போன ஆண்டுக்கு யோசிச்சேன். நான் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றேன், தயவு செய்து ஆராதனை நேரங்கள்ல பிரசன்ன நேரங்கள்ல தயவு செய்து நீங்க கடந்து சென்றாலும் ஒழுங்காகவும் அமைதியாகவும் கடந்து செல்லுங்க. ஓகே, இன்னும் தேவனுடைய பிரசன்னத்துல என்னென்ன நடக்கும் என்று இல்லாட்ட பழைய பாட்டுல எப்படி நடந்தது என்று சொல்லி கடுமையான காரியங்களை இன்னும் நாங்கள் பார்க்கலாம். ஆனா தேவனுடைய பிரசன்னத்துக்கு உரிய மகிமையை கனத்தையும் நாம அந்தந்த நேரத்திலே நாம கொடுத்துக் கொள்ள வேண்டும் பாருங்க. அப்படி சொல்லிக்கொண்டு வருகிற பொழுது ஆண்டவர் அங்காளி ஆண்டவர் மேகத்தில் இறங்கினார். ஆண்டவர் சும்மா வந்து இறங்கல, பெரிய மேகம், அவர் வருகிற பொழுது பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு வல்லமை ஒரு பிரச்சனத்தோட தான் வருவார். இல்ல சும்மா ஏதோ நாம வந்துட்டு போற மாதிரி போறது இல்ல. ஆண்டவர் பெரிய ஒரு பிரச்சனத்தோட வந்து இறங்கி மோசையோட பேசிட்டு ஆண்டவர் போகிற பொழுது அங்கு ஒரு சத்தம் வருகிறது, அவர் கிருபை அவர் இறக்கம் உள்ளவர் அப்படின்னு வருகிற பொழுது அங்காலே அடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, பிதாக்கள் செய்த பாவத்தை பிள்ளையுடைய தரங்களிலே நான் கேட்பேன், அது இல்ல அவங்க பிள்ளையுடைய கரங்களையும் கேட்பேன் சொல்லி அங்க ஒரு கடுமையான வார்த்தை அங்கே போட்டு போயிட்டார் ஆண்டவர் இல்லையா. ஆகையினாலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, உன்னுடைய முதியோர்கள் செய்த பாவங்கள் ஒருவேளை அது உன்னிலே தங்கி இருக்கு, அது உனக்கு தெரியாது. உன் முதியோர் செய்த பாவம் யாருக்கும் தெரியுமா, உங்க அப்பாடி அப்பாடி அப்பா இல்லாட்ட அம்மாடி அம்மாடி அம்மா அந்த நாட்கள்ல நடந்த பாவங்கள் அநியாயங்கள் உங்களுக்கு தெரியுமா, தெரியாது. ஆனால் அந்த காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே தொடர்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. அது தொடர்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. அதை நீ முறித்து போடலாம், தேவனுடைய வல்லமை இல்லை இந்த நாட்கள். ஆனா அன்றைக்கு இருந்த நாட்கள் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாரையும் தொடர நான் பண்ணுவேன். எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியும், ஆண்டவர் பிரசன்னத்தோட வந்து இறங்கி ஆண்டவர் வசனத்தை இப்படி இப்படி சொல்லிட்டு போனா எப்படி இருக்கும் தெரியுமா? மோசி கேட்கிறார், ஆண்டவரே உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கட்டு மாட்டவர், உங்களுடைய கண்களில் கிருபை கிடைக்கட்டு மாட்டவர், என்னதான் நடந்தாலும் கிருபைக்குள்ள மறைஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவர் கிருபையை கண்டுட்டான்னு சொல்லி உடனே ஒரு மனதிற்குத்துல வந்துருவா பாருங்க. ஆண்டவரே கிருபேண்டு கேளுங்க, கிருபேண்டு கத்துங்க, அதற்குள்ள ஆண்டவர் எப்படி இறங்கித்தான் ஆவார் பாருங்க. என்னச்சுன்னா எந்த மனுஷனும் தங்குகிற ஒரு கடைசி இடம் அளிச்சுன்னா அது கிருபைதான், அது கிருபைதான், வேற ஒரு இடம் கிடையாது. அதனால இங்கே மலையின் மத்தியிலே தேவன் மேகத்தோடு இறங்கி மேகத்தின் மத்தியிலே இருந்து பேசினார், பேசினார். அதனால் இந்த வனாந்தர வாழ்க்கையிலே இந்த மகிமையின் மேகம் பெரிய ஒரு இடத்தை பிடித்துக் கொண்டது, பெரிய ஒரு இடத்தை பிடித்துக் கொண்டது. இப்பொழுது மோசே கேட்ட மூன்று காரியங்கள் தேவனிடத்தில், மோசே கேட்ட மூன்று காரியங்களை நாம் பார்த்து கடந்துட்டோம். யாத்ராம 33 அதிகாரத்தில் 18-23 வரையும் வாசி.
அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காணமாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார்.
இந்த மோசேக்கு விருப்பம் என்ன தெரியுமா, தேவனுடைய முகத்தை காணுவதற்கு. 18-23 அப்பொழுது அவன்,
அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும் என்றார்.
அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும் ஆண்டவர். மோசேயின் விருப்பம் என்ன தெரியுமா, இந்த வனாந்தர வழியில இப்பதான் மோசே சரியான இடத்துக்கு வருகிறார். என்ன கேட்டீங்கன்னு சொல்லிச்சுனா, மோசேயுடைய ஆரம்ப ஊழியம் எங்க தெரியுமா, அது ஒரு கோலோட தொடங்கிச்சு. ஆனா இங்கதான் அவர் வருகிற பொழுது ஆண்டவரே உம்முடைய மகிமையை, உம்முடைய மகிமையை நான் காணவர். இப்பதான் மோசே தேவனிடத்திலே நெருங்குகிறார் பாருங்க. ஏன் தெரியுமா, அவ்வளவு பெரிய ஜனக்கூட்டம் அவரை போட்டு நெருக்க நெருக்க அவர் ஒரு ஒதுங்கி போவதற்கு ஒரு இடம் கிடைக்கல பாருங்க. இப்பதான் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் காண விரும்புறப்பா. அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா, ஆண்டவர உம்முடைய மகிமையை நான் காண விரும்புகிறேன். ஆண்டவர, ஆண்டவர் சொன்னார், நீ என் முகத்தை காண முடியாது, ஆனா அவர் இடத்துக்கு வா, எங்க மலையடிக்கு வா, அதுல நான் உன்னை விட்டு கடந்து போகிற பொழுது நான் என்னுடைய கரத்தை என்ன செய்கிறேன், அதுல மறைக்கிறேன், நீ என் பின்பக்கத்தை மாத்திரம் பாப்பா, என் முன்பக்கத்தை என்னுடைய முகத்தை நீ பார்க்க முடியாதுன்னு சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆனா இந்த மோசேயுடைய விருப்பம் எல்லாம் என்ன தெரியுமா, ஆண்டவரை பார்க்கணும். இவ்வளவு நாள் இத்தனை ஜனக்கூட்டத்தில் எத்தனை பேரை அவன் பார்த்திருப்பான், எத்தனை ஞானிகள் இல்லாவிட்டா, எத்தனை காரியவான்கள், எத்தனை காரியங்களை செய்தவர்கள் ஞானிகள் என்று சொல்லி ஒரு தேசத்தில் எவ்வளவு பேர் இருந்திருப்பான். ஆனா மோசே கேட்டது என்ன தெரியுமா, ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் காணணும் அப்பா, மகிமையை நான் காணணும் ஆண்டவரே. இன்றைக்கு நம்முடைய விருப்பம் எல்லாம் என்னங்க, எங்களுடைய விருப்பம் எல்லாம் இன்னைக்கு என்ன, யாரை பார்க்கணும், இன்னைக்கு யாரை தேடுகிறோம், இல்லாட்ட யாரை பார்க்க விரும்புகிறோம். யாராவது ஆண்டவரே உம்முடைய முகத்தை பார்க்க விரும்புகிறேன், ஏன் தெரியுமா, வேதத்துல சொல்லியிருக்கு அவருடைய முகத்தை, அவருடைய முகத்தை பார்த்தவர்கள் உயிரோடு இருந்தது கிடையாது, இல்லாவிட்டால் அவருடைய முகத்தை பார்த்தது எவரும் கிடையாதுன்னு சொல்லி அங்க வசல் இருக்க முடியாது. அவங்க என்ன தெரியுமா எடுத்துட்டாங்க, ஆண்டவரை பார்க்கவே முடியாது. ஒருவேளை நீ ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியாது, அவருடைய மகிமையை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய பிற்பதியாவது பாரு இல்லையா, அதையாவது பார்ப்பதற்கு அந்த விருப்பம் உள்ளவனா இருக்கிறதுக்கு உங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. மோசேயுடைய விருப்பம் என்ன, ஆண்டவரே உங்களுடைய முகத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். வேதத்தில் ஒரு இடத்துல இருக்குது, மோசே மலையிலிருந்து இறங்கி வந்த பின்னா அவனுடைய முகம் எல்லாம் பிரகாசமா இருக்கிறது. அவனோட முகம் எப்படி இருந்துச்சு, பிரகாசமா இருந்தது. இன்னைக்கு நம்ம முகத்தை பார்த்த பிரகாசமா இருக்குது. ஒரு சிலரை பார்த்தா நம்ம சந்தோஷமும் போயிடுது இல்லையா, நம்ம முகத்தில் என்ன இருக்கிறது, பிரகாசம் இருக்கிறதா, சந்தோஷம் இருக்கிறதா, இல்லைன்னு நான் கவலை மேல கவலையா. மோசே தேவனிடத்தில் இருந்து வந்தான். இன்னைக்கு ஆராதனைக்கு வந்துட்டு சில பேர் போகிற ஒரு சிலருக்கு வழியில இருந்து வருகிற ஒருவர் பயப்படாதீங்கன்னு சொல்ல வேண்டியதா இருக்குது இல்லையா? உற்சாகமா இருங்க அண்ணே, சந்தோஷமா இருங்க அண்ணே, எங்க என்ன போயிட்டு வாருங்க, சேர்ச்சிக்கு போயிட்டு வரேன். அடே அப்ப இதை விட வீட்டுல நீ இருந்திருக்கலாமே, வீட்டுல நீ இருந்திருக்கலாம்யா? ஏன் தெரியுமா? அவ்வளவு கவலை, அவ்வளவு கஷ்டத்தோட போகிறது இல்லையா? தேவனை பார்க்க விரும்பினா தானே உன் முகம் பிரகாசிப்பதற்கு. அந்த நேரத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் நீ நிற்க வேண்டிய இடத்துல நின்றா தானே என்ன தேவனுடைய பிரசன்னம் உன்னை ஆளுவதற்கு. தேவனுடைய பிரசன்னம் ஆளுவதற்கு நம்ம பக்கத்தால் செயல்படுத்த வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. பாருங்க, அநேகம் இருக்கிறது. மோசேஸ் நான் ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் பார்க்க விரும்புறேப்பா. ஆண்டவருக்கு என் முகத்தை நீ பார்க்க முடியாது, முகத்தை நீ பார்க்க முடியாது, கரத்தால நான் மறைப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை மாத்திரை நீ பார்ப்பேன். நான் நம்புகிறேன் தேவனுடைய முகத்தை பார்த்தா நான் நினைக்கிறேன் அதை அப்படி அவன் வாழ முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது ஏன்னு சொல்லு. ஆண்டவர் மோசே தேவனிடத்திலே கேட்டது, ஆண்டவரே உம்முடைய மகிமையான அந்த முகத்தை நான் காண விரும்புகிறேன். இரண்டாவது மோசே கேட்டது யாத்ராகமம் 40வது அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து வாசிங்க. யாத்ராகமம் 40வது அதிகாரம்.
அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதனால் மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசத்தலத்தில் இருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரதியட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்னியும் வாசத்தலத்தின் மேல் தங்கியிருந்தது.
இங்கே என்ன நடக்கிறது தெரியுமா? அடுத்த வர்ற மோசே கேட்கிற கேள்விக்கு, இங்கே இந்த மேகம் இந்த இஸ்ரவேல் ஜன கூட்டத்தோடு எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கு. இந்த மேகம் எப்பொழுது எழும்பி அது கடந்து செல்லுகிறதோ அப்ப என்ன நடக்கும்? இஸ்ரவேல் ஜன கூட்டத்தாரும் என்ன செய்வாங்க? அந்த மேகத்தோடு சேர்ந்து போய்கொள்ளுவாங்க. அந்த மேகம் எப்பொழுது தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய வல்லமை எப்பொழுது நிக்கிறதோ அந்த இடத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்க? அவங்களும் நின்றுவாங்க. இதுல என்னத்தை நாம பார்க்கிறோம் தெரியுமா? இந்த ஜனக்கூட்டம் தேவனுடைய பிரசன்னத்திலே தங்கி இருந்தது, தேவனுடைய மகிமையிலே தங்கி இருந்தது, தேவனுடைய மேகத்திலே தங்கி இருந்தது. மேகம் எப்பொழுது அது என்னும் ஒரு இடத்திலே காணப்படுகிறது. ரெண்டு நாளா இருந்தாலும் சரி, மேகம் தங்கி இருந்தா அங்க அதுலயே இருப்பாங்க. ஒரு வருஷமா இருந்தாலும் மேகம் தங்கி இருந்தா அங்கே இருப்பாங்க. ஒரு இரவில் மேகம் எழும்பி வெளிக்கிட்டேன்னு அந்த இரவில் அவங்க வெளிக்கிட்டுருவாங்க. அந்த மேகத்தின் மீது, அந்த பிரசன்னத்தின் மீது, அந்த வல்லமையின் மீது அந்த இஸ்ரவேல் ஜனத்தினுடைய நம்பிக்கை அப்படியே கடந்து வந்து கொண்டு இருக்கிறது. ஆரம்பத்தில் மோசே ஊழிய ஆரம்பத்தில் இந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கில்ல. அவங்ககிட்ட இருந்தது ஒரு கோல் தான். அந்த கோளை நம்பி அந்த கோளின் மூலமாக நடத்தப்பட்ட அற்புதத்தின் நிமித்தமாக ஒழுக்கிட்டு வந்தாங்க, தேவன் ஜீவிக்கிறார் என்று சொல்லி. ஆனா வாழ்க்கை கடந்து செல்ல கடந்து செல்ல கடந்து செல்ல தான் தேவனுடைய பிரசன்னத்தை நாடுகிறார்கள், தேவனுடைய உறவை நாடுகிறார்கள், தேவனோடு அணுக நாடுகிறார்கள், தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே அவர்கள் நடக்க விரும்புகிறார்கள். கோல் இந்த இடத்துல பிரயோஜனப்பட்டு போகல பாருங்க. மோசேந்து கோல் இந்த இடத்துல, அதனால நான் கோல் சரியில்லைன்னு சொல்லி தள்ளி வைக்கல. ஆனா ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கைக்கும் இப்பொழுது மோசேனுடைய எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் எங்க இருக்கு தெரியுமா? தேவனுடைய வல்லமையில, தேவனுடைய பிரசன்னத்தில், தேவன் மீது தங்கிட்டது. இதோட சேர்த்துக் கொள்றதுக்கு 33வது அதிகாரம் 14-15 வாசிங்க. யாத்ராமம் 33:14-15.
அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்தில் இருந்து கொண்டு போகாதிடும்.
இங்கே என்ன நடக்கிறது? மோசே தேவனை பார்த்து கேட்கிற அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவர் முதல் வசனத்தில் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? உனக்கு முன்பாக என் சமூகம் செல்லும் அப்பான்னு சொல்லி. ஆனா மோசே திரும்பவும் தேவனிடத்தில் என்ன தெரியுமா கேட்கிறார்? ஆண்டவர், உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக எங்க இந்த ஜனக்கூட்டத்துக்கு முன்பாக கடந்து செல்லலன்னு சொல்லிச்சுன்னா எங்களை கொண்டு போகாதீங்கப்பா. என்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய வாழ்க்கையிலே எதிர்த்து வருகிற வாழ்நாள் இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய கரம் இருந்தா நான் ஊழியம் செய்யறேன்ப்பா. உம்முடைய கரம் இருந்தா எந்த காரியத்தை நான் செய்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரம், உம்முடைய பிரசன்னம் இருந்தா நான் என்னவோ செய்கிறேன் ஆண்டவரே என்ற எதிர்பார்ப்பு நமக்குள்ளே வர வேண்டும். பாருங்க, மோசே இதை ஆரம்பத்தில் கேட்டிருக்கலாமே. எங்க மோசையுடைய கோல் அவனுடைய கரத்தில் கொடுத்த பொழுது மோசை கேட்டிருக்கலாம், ஆண்டவரே இந்த பிரசன்னம் எனக்கு முன்பாக கடந்து சென்றா போதும் ஆண்டவரே, நான் வார என்று சொல்லி இருக்கலாம். ஆனா ஆரம்பத்தில் மோசை சொன்னா நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன் ஆண்டவரே. ஆனா மோசே அவனுடைய வனாந்திர வாழ்க்கையின் நடுப்பகுதியிலே வருகிற பொழுது அவன் நூற்றுக்கு நூறு வீதம் தேவன் மீது சாய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து சென்றான் சொல்லித்தான் நான் சொல்வேன். ஒரு தேச ஜனக்கூட்டத்தினுடைய அவ்வளவு பாரமும் ஒரு மனுஷன் மீது தங்கும் என்று சொல்லி சொன்னான், அவன் சாய்வதற்கும் ஒரு இடம் தேவை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மோசே என்ன செய்தான் தெரியுமா? நாட்கள் கடந்து போக கடந்து போக கடந்து போக அவன் தெய்வத்தின் மீது சாய்ந்து கொண்டான், தேவன் மீது சாய்ந்து கொண்டான், தேவனுடைய பிரசன்னத்தின் மீது சாய்ந்து கொண்டான். ஆண்டவரே, ஒருவேளை நான் நினைக்கிறேன் இந்த கேள்விக்குள்ள வரும் வரைக்கும் மோசே தன்னுடைய ஞானத்தின்படியும் தனக்கு தெரிஞ்சதன் படியும் இந்த கோலையும் வைத்து பெரிய விளையாட்டு எல்லாம் காட்டியிருப்பார் இல்லையா? மோசே சொல்லியிருப்பார், கோல் இருக்குது வா என்று சொல்லி. ஆனா ஒரு இடத்துல வந்த இடத்துல தான் மோசே சொல்றார், ஆண்டவரே இந்த பிரச்சனம் இல்லாம ஒரு காலடி கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன் ஆண்டவரே. இதுவரைக்கும் நடந்தது போதுமப்பா, இனி நடக்கிறதெல்லாம் உன் பிரச்சனம் இல்லையோ நான் வரமாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு கேள்வி தேவனிடத்தில் கேட்ட ஆண்டவர் சொல்ல முடியாது நான் வரமாட்டேன்னு சொல்லி. தெரியுமா, நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆண்டவரிடத்தில் சொன்னார் மோசே, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேணுமப்பா, இந்த ஜனக்கூட்டத்தை நடத்தி செல்லணுமா, இந்த ஜனங்களோடு நான் தொடர்ந்து உடைய காரியத்தை செய்யணுமா, பாலம் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் போகணுமா, ஆண்டவரே உம் பிரசன்னம் வந்தா போறேப்பா இல்லைன்னு சொன்னா வேணாப்பா. நீ யோசுவாவை தந்தாலும் சரி, ஆரோன தந்தாலும் சரி, பெரிய ஆசாரிய கூட்டத்தை தந்தாலும் சரி, ஒன்றுக்கு ஐம்பது தீர்க்க தரிசனம் தந்தாலும் சரி, நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். ஏன் தெரியுமா? உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேணும். இந்த பிரசன்னத்தின் மீது நம்புறேன், எந்த தீர்க்க தரிசனம் நான் நம்பல ஆண்டவரே. யார் நீர் எத்தனை பலசாலிகளை எனக்கு தந்தாலும் நான் வரமாட்டேன். மோசே கேட்டது என்ன தெரியுமா? எனக்கு வேண்டும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம். மோசே முதலாவது என்ன தெரியுமா கேட்டார்? உம்முடைய முகத்தை நான் காண. நான் நினைக்கிறேன் இதுவரைக்கும் மோசே சுமந்து வந்த அவ்வளவு பாரங்களும் அந்த மோசே தேவனுடைய சாயலை கண்ட உடனே அவனை விட்டு நீங்கி இருக்கும் சொல்லி எடுத்து அவர் கொண்டு போய் வைக்கிறதுக்கு வேற இடம் இல்ல. பாருங்க, யாரிடத்தில் வைக்கிறது, யாரிடத்தில் வைக்கிறது? அவர் கொண்டு போய் வைத்தது எங்க தெரியுமா? ஆண்டவரே, இது நிமித்தம் தான் ஆண்டவரை அவன் கேட்க பார்க்கறதுக்கு ஓடி விரும்பினானோ எனக்கு தெரியாது இல்லையா? ஏன் சொல்லிச்சுன்னா அவ்வளவு தேசத்தை அவரவு அந்த அந்த தேசத்தினுடைய சகல காரியங்களும் அவன் மீது தான் தங்கி இருக்கு. அவர் தான் பெரிய லீடர். பாருங்க, அந்த நாள்ல மோசே நடந்து கொண்ட தலைமைத்துவம் வேற. என்ன தெரியுமா? அந்த தலைமைத்துவம் இன்னைக்கு இருந்த மாதிரி இந்த புண்ட சவுசில இருந்து கொண்டு கதைக்கிறது கிடையாது. அன்னைக்கு இருக்கிறது அவ்வளவு பேருடைய பிரச்சனையும் விசாரிச்சு ஆராதனை சகல காரியங்களும் மோசே தான். அப்ப அவர் எங்க போறது? தேவனை நோக்கி பார்த்தார், ஆண்டவரே உம்மை நான் காணணுமாப்பா, உம் முகத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே. அது ஒரு நொடி பொழுதுல பார்த்தா காணும் ஆண்டவரே, என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமப்பா. அவன் யோசிச்சிருப்பான்னு நம்புகிறேன். ரெண்டாவது மோசம் என்ன தெரியுமா கேட்டான்? உம்முடைய சமூகம், உம்முடைய பிரச்சனை அது இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நான் போக மாட்டேன். மேகம் எப்பொழுது எழும்புதோ அன்னைக்கு நான் எழுப்பி போறேன், மோகம் எப்பொழுது இருக்குதோ அன்னைக்கு பேசாம எந்திரும் ஆண்டவரே. ஒன்றும் நான் மீறி செய்ய மாட்டேன் ஆண்டவரே. என்னால இயலாது இல்லையா? என்னால இயலாதப்பா, இவ்வளவு நாளும் நான் வந்தது உண்மைதான், ஆனா இனி உங்களுடைய பிரச்சனை இல்லாமனா. எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? மோசையும் ஒரு இடத்துல கேட்கிறாரு, என்ன எடுத்துக்கொள்ள மாட்டேன் தெரியுமா? நான் ராத்திரி பாக்குற பொழுது அட எலியாதான் சொன்னான்னு சொல்லி பார்த்தா இந்த மோசையும் சொல்லியிருக்க ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ள மாட்டேன் சொல்லி. அப்படின்னு நான் யோசிச்சீங்க, மோசின்ற ஊழிய வனாந்திர வாழ்விலே அவன் பட்டிருந்த கஷ்டம் எவ்வளவுன்னு சொல்லி. ஆனா அவன் தங்கினது எல்லாம் எங்க தெரியுமா? தேவன் மீது, தேவனுடைய பிரசன்னத்தின் மீது, தேவனுடைய மேகத்தின் மீது அவன் தங்கி இருந்தான். பாருங்க,
தங்கி இருந்தான் பாருங்க. மூன்றாவது அவன் கேட்டது என்ன தெரியுமா? 32 அதிகாரம், அது ஆச்சரியமா இருக்கிறது. 32 அதிகாரம் 30-35 வரையும் வாசிங்க.
மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்போது நான் கர்த்தரிடத்துக்கு ஏறி போகிறேன் என்றான். அப்படியே மோசே கர்த்தரிடத்துக்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள், ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ, என் தூதரானவர் உனக்கு முன் செல்லுவார், ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார்.
ஆகிலும் நான் விசாரிக்கிற நாள்ல அவருடைய பாவங்களை நான் விசாரிப்பேன். ஆனா மோசே என்ன தெரியுமா கேட்டான், ஆண்டவரே, இந்த ஜனங்கள் உமக்கு விரோதமாக ஒரு கன்று குட்டியை செய்து பாவம் செய்துட்டாங்க ஆண்டவரே, மகா பெரிய பாவம் தான், பாவம் செய்தது பாவம் தான் ஆண்டவரே, ஆனாலும் இவர்களை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் போய்கள். அவ என்ன தெரியுமா சொன்னா, உங்களுடைய ஜீவ புஸ்தகத்தில் இருந்து என்னுடைய பேரை கிறுக்கி போடும் ஆண்டவரே. மோசே எவ்வளவு ஒரு தன்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்பதை எவ்வளவு ஒரு உத்தரவாதமாக அவன் சொல்றான் தெரியுமா, என்னுடைய பேரு ஜீவ புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடும் ஆண்டவர் சொன்ன பாரு, பாவம் செய்தவனுடைய பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து கிறுக்குவேன், ஆனா நான் சொல்றபடி இப்ப தொடர்ந்து செய், அதை விடு, நீ நான் சொல்றபடி செய் என்று சொல்லி சொல்லி ஆண்டவர் மோசையோட பேசினார். ஆனா மோசை என்ன தெரியுமா ஆண்டவரத்தில் கேட்டான், என் பேரை கிறுக்கி போடும் ஆண்டவரே, என் பேரை கிறுக்கி போடும் ஆண்டவரே. அவர் தேவனுடைய மனுஷனாய், நீ தேவனுடைய மனுஷியாய், தேவனுக்குள்ளே நீ வாழ்வாய் என்று சொல்லிச்சுனா, நீ தேவனுடைய முகத்தை பார்ப்பதற்கு ஆசைப்படு. ரெண்டாவது, தேவனுடைய சமூகம் இல்லாமல் எதையும் நீ செய்ய விரும்பாத. மூன்றாவது, உன் ஜனத்திற்காக வேண்டி உன்னை நீ பணியம் வைத்துக்கு. உன் ஜனத்திற்காக வேண்டி தேவனுக்கு முன்பாக உன்னை நிறுத்திக்கொள். உன் ஜனத்திற்காக வேண்டி தேவனுக்கு முன்பாக உன்னை பணியம் வைத்து தேவனோடு உறவாடி. மோசே அதைத்தான் செய்தார். மோசே அப்படி செய்ததுனால அவர் நரகத்துக்கா போயிட்டார்? மோசே தேவ ஜனத்துக்கும் தேவனுக்கு நடுவில் நின்று புலம்பினான். ஆனா இதே மோசே தான் இந்த ஜனத்தின் நிமித்தம் சொன்னார், போதுமாண்டவரை நீ எடுத்துக்கொள். தெரியுமா, இதுதானுங்க மோசேனுடைய ஆரம்ப ஊழியத்திலே மோசே இருந்தது போல மோசேனுடைய நடுப்பகுதி ஊழியங்களிலே அவர் இருக்கல. அவர் ஆரம்பித்து வருகிற பொழுது அவர் ஒரு கோலோடு வெளிக்கிட்டார். இப்பொழுது வருகிற பொழுது எங்க வந்திருக்கா தெரியுமா, தேவனுடைய முகத்தை தேடி, தேவனுடைய பிரசன்னத்தை தேடி, தேவனுடைய ஜனத்துக்காக தேவனுடைய சமூகத்திலே விழுந்து படுக்கிற ஒரு ஊழியக்காரனாக மாறிவிட்டார். இவர் ஆரம்பத்திலே இருந்தது போல இப்ப இல்லைங்க. நீ ஆரம்பத்தில் இருந்தது போல இன்றைக்கு இராத. நீ ஆரம்பத்தில் உன்னை ஓட்டத்தை தொடங்கினது போல நீ தொடராத. மேகத்திலே உன்னை சாய்த்துக்கொள், தேவனுடைய பிரசன்னத்திலே உன்னை சாய்த்துக்கொள், தேவனுடைய வல்லமையிலே உன்னை சாய்த்துக்கொள். மனிதர்கள் மேல சாய்ந்து விடாதீங்க. சாய்றது எல்லாம் எப்பொழுது நான் நினைக்கிறேன், மோசே ஆரம்பத்தில் ஊழித்து தொடங்கிக்க ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், உனக்கு வாக்கு என்ன வார்த்தையிலே நல்ல வல்லமுள்ள ஒரு மனுஷன் உன்னோட அனுப்புறேன்னு சொல்லி. அன்றைக்கே இந்த பிரசன்னத்தை தேவனிடத்தில் கேட்டிருந்தா என்ன அனு இலகுவாக இருந்திருக்குமா உண்டு ஊழியத்துக்கு இல்லையா? அன்னைக்கே தேவனுடைய சமூகத்தில் நின்று கேட்டிருக்க, ஆண்டவரே உங்களுடைய பிரசன்ன என்னோட வந்துட்டேன்னு சொல்லிச்சுன்னா எவருக்கு முன்னாலே நான் போய் நிற்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி. மோசே ஆரம்பத்தில் ஒரு கோலோடையும் இன்னும் ஒரு மனுஷனோடையும் எகிப்து தேசத்துக்குள்ளே கடந்து சென்றார். இன்றைக்கு வனாந்திர வாழ்க்கையிலே மோசே எதிர்பார்த்து நின்றது தேவனிடத்தில் என்ன தெரியுமா, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை, இதிலேதான் அவர் சாய்ந்திருந்தார். நீ நானும் இன்னைக்கு செய்ய வேண்டியது இதே ஒன்றுதான். என்ன தெரியுமா, தேவனுடைய சமூகத்திலே சாய்ந்துகொள், தேவனுடைய பிரசன்னத்திலே சாய்ந்துகொள், தேவனுடைய மகிமையிலே சாய்ந்துகொள், தேவனுடைய வல்லமையிலே சாய்ந்துகொள். வேற எதுலையும் சாய்ந்து விடாத. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா, ஹாலலூயா.